الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا ومولانا محمد اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم وبارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم في العالمين انك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإن التقوى روض الأمور أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه الكبير أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يطع الله والرسول فأولئك مع الذين أنعم الله عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين وحسن أولئك رفيقا صدق الله العظيم அளவற்ற மறுவாளர் இவரே இல்லாத அன்பாளர் இயக்கநாயகன் அல்லாஹ் ஒருவனுக்கு புகழனைக்கும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹுவின் உயரிய பேரை கூறி இன்றைய குத்துபாயை இந்த நல்பிரபத்தை ஆரம்ப செய்கிறேன். சலாத்தும் சலாமும் என் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்னால் நடிச்சுவடுகளை அணுவளவும் பிற்றவாது தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை மகாபாக்கள் காவியவுங்கள் சபா உத்தாபிரியங்கள் முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் யாவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் எந்தெங்கும் உண்டாவதா. எந்தொரு நாள் இவ்வுலகம் அழிந்ததுக்கு பின்னால் மேலான ஜென்னத்தில் திருதோ சென்ற சுவர்க்கம் கிடைக்கட்டுமாம் என்று துவா செய்கிறேன். அல்லாஹ் கபூல் செய்வானா? அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கின்ற அல்லாஹுவை நிலடியார்களே, அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளுமாறு, பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும் வெளியில் இருக்கின்ற போதும், உள்ளூரிலே இருக்கின்ற போதும் வெளியூரில் இருக்கின்ற போதும், தனிமையில் இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற போதும், இரவிலும் பகலிலும் இரகசியமாகவும் பரகசியமாகவும், அறிமுகமானவர்களுக்கு மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு மத்தியிலும் செழிப்பாக சந்தோஷமாக இருக்கின்ற நிலையிலும் கவலையான சோர்வான நிலையிலும் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு எங்களுடைய ஒவ்வொரு நாளையும் நகர்த்து மாறி முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து பண்ணி கொள்கிறேன். அன்பான அல்லாஹுவின் நல்லடி அறிவுகளே, பேரன்புமிக்க சகோதரிகளே, வாலிபர்களே, வயோதிப்பர்களே, அல்லாஹாக்கு சுபஹான முத்தாலா என்னையும் உங்களை இந்த உலகத்திலே முஸ்லீம்களாக அல்லாஹாக்கிருக்கிறான். அது நாங்கள் எங்களுடைய கட்டித்தனத்தால் எங்களுடைய முயற்சியால் செய்து கொண்ட வேலை அல்ல. அல்லாஹ் எங்களை விரும்பி அல்லாஹ் எங்கள் மீது அன்பு கொண்டு அல்லாஹ் எங்களை முஸ்லீம்களாக ஆக்கியிருக்கிறான். எங்களுடைய தாய் தகப்பன் முஸ்லீம், அதனால் நாங்கள் முஸ்லீம்கள் என்று நாங்கள் மார்பு தட்டி பேசிக் கொள்கிறோம். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, உண்மையிலே முஸ்லீம்கள் நீங்கள் என்றால் உயர்வானவர்கள், கண்ணியமானவர்கள். அந்த கண்ணியத்தையும் மகத்துவத்தையும் அல்லாஹ் கொடுத்து வைத்திருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்களுக்கு நபிமலிகளூடாக சொல்லி தந்திருக்கிறார். அந்த கண்ணியத்துக்குரியவர்களாக, அந்த சிறப்புக்குரியவர்களாக நானும் நீங்களும் மாற வேண்டும் என்றால் அன்பானவர்களே, அதற்கு ஏற்றால் கூடிய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதுல மிக மிக முக்கியமான ஒரு அம்சம் என்னென்றால், ஒரு முஸ்லிமுடைய வாழ்வு என்பது அது ஆச்சரியமானது, ஒரு முஸ்லிமுடைய வாழ்வு என்பது அது முன்மாதிரியானது. இஸ்லாத்தை பொறுத்த வகையிலே ஒரு துறையில் தான் இஸ்லாம் வழிகாட்டி இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அல்ல. இஸ்லாம் எல்லா துறையிலும் வழிகாட்டி இருக்கிறது. அன்பானவர்களே, சில ஊர்களில் நாங்க பார்க்கிறோம் இந்த அளவு முன்மாதிரியாக நடக்கிறாங்க என்றால்,
அன்பான அல்லாஹுவை நல்லடியார்கள் சில கிராமங்களுக்கு சில ஊர்களுக்கு போனால் அல்ஹம்துலில்லா அந்த ஊர்களில் 8 மணிக்கு அல்லது 7 மணிக்கு பின்னால் காலையிலே 7 மணிக்கு பின்னால் எந்த வீதி லாம்பு இருக்காது, எல்லா வீதி லாம்புகளும் மூவ் பண்ணப்பட்டிருக்கும். ஆனா இன்னைக்கு சில ஊர்களுக்கு போனா அன்பானவர்களே லோகராமியான சில வீதி லாம்புகள் அப்படியே அந்த வீதி லைட்டுகள் அப்படியே போடப்பட்ட நிலையில் இருக்கிறது. அது மாத்திரமல்ல பாதைகளே கற்கள் முட்கள் அல்லது ஏதாவது உருமட்டைகள் ஏதாவது விழுந்திருந்தால் அதை தூக்கி வீசப்படாமல் அப்படியே பாதையிலே பாதசாரிகளை தளறி பயணம் செய்யக்கூடிய இடையில் ஏற்படுத்த வகையிலே இருப்பதை நாங்கள் சில இடங்களிலே பார்க்கிறோம். ஆனால் முஸ்லீம் கிராமம் சொல்கின்ற போது அந்த கிராமத்திலே நல்ல முன்மாதிரிகள் தென்பட வேண்டும். அந்த பாதை எப்போது சுத்தமாக இருக்க வேண்டும். அந்த பாதையிலே பகலில் அல்ல இரவிலும் பயம் இல்லாமல் பயணம் செய்ய முடியும் என்ற நிலையிலும் அந்த ஊரிலே வீதி லாபுகள் என்று சொல்கின்ற போது 7 மணிக்கு பின்னால் இந்த வீதி லாபுகள் அங்கே கத்தக்கூடாது. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இப்படி நாங்கள் அந்த ஊரை அழகான ஒரு முன்மாதிரியாக நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த வகையிலே இஸ்லாம் ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்திற்காக பல வழிகளை காட்டி தந்திருக்கிறது. அந்த வகையிலே ஒரு மனிதனுக்கு கல்வி என்பது அத்தியாவசியமானது. கல்வி என்பது மிக மிக முக்கியமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், மார்க்கத்தை கற்றுக்கொள்வது ஒவ்வொரு முஸ்லீம்கள் மீது கடமை வாஜிப் என்ற கருத்தை எங்கள் தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாங்கள் கல்வியை இரண்டாக பிரித்து வைத்திருக்கிறோம். உலக கல்வி என்று மறுமை கல்வி என்று அப்படி ஒரு கல்வி கிடையாது. எல்லா கல்வி எந்த கல்வியை கற்றுக்கொண்டாலும் அந்த கல்வியை பொறுத்த வகையிலே அதை கொண்டு அல்லாஹ்வை நாங்கள் சந்தோஷப்படுத்த வேண்டும். இந்த உலக வாழ்வை பொறுத்த வகையிலே சில கல்வி எங்களுக்கு அத்தியாவசியமானது. சில கல்வி கட்டாயம் அவசியமாக படிக்க வேண்டிய கல்வி இருக்கிறது. எதற்காக என்றால் அன்பானவர்கள் இந்த உலகத்திலே நாங்கள் வாழ வேண்டும், வியாபாரம் செய்ய வேண்டும், அது சம்பந்தப்பட்ட படிப்புகளை நாங்கள் படிக்க வேண்டும், நாங்கள் டிரைவிங் பண்ண வேண்டும், அதற்காக வேண்டி பயிற்சி எடுக்க வேண்டும், அல்லது வேற ஒரு தொழில் செய்கிறோம் அதற்காக வேண்டி பயிற்சி எடுக்க வேண்டும். அந்த கல்வி அவசியமாகிறது. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, எமக்கு முன்னால் வாழ்ந்த முன்னோர்கள், அறிஞர்களாக இருக்கின்ற முன்னோர்கள் இந்த உலக விஜயங்கள் என்று சொல்லக்கூடிய உலக கல்வி என்று சொல்லக்கூடிய நிறைய விடயங்களை கண்டுபிடித்தவர்கள் எங்களுடைய முன்னோர்கள். அதை நாங்கள் யாரும் மறந்துவிடக்கூடாது. கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, எங்களுக்கு தெரிந்த ஒரு புறப்பளியமான பேர் தான் அல்லாஹ்வா இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அறிஞர் என்றால் அது ஒரு அவர் ஒரு அறிஞர் மாத்திரமல்ல, அவர் சிறந்த ஒரு வைத்தியர். அவருக்கு எப்படி என்றால் அன்றைய காலத்திலே பேசுகிற அபுத்தி வைத்திய துறையின் தன்னை என்று அழைப்பார்கள். யாரும் அல்ல, எமது சமூகத்தை சேர்ந்த ஒரு முஸ்லிம் அன்பானவர்களே, வைத்திய துறையின் தந்தையாக இருக்கின்ற அழகி அவர்கள் தான் வைத்திய துறையிலே மிகப்பெரிய ஒரு சாதனை ஆற்றியவர்கள். இன்று கூட கனியமானவர்களே அவருடைய பேர் அந்நிய மக்கள் கூட உச்சரிக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய அந்த வைத்திய துறை சார்ந்த நூல்கள் பிரபலியமானவை. அந்த அறிஞர் அபு தீப் என்று சொல்லக்கூடிய அதே போன்று அந்த வைத்திய துறையின் தந்தையின் அழைக்கப்படக்கூடிய அல்லாஹ்வா இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அல் கானூன் என்ற ஒரு நூலை எழுதினார். சாதாரணமான ஒரு நூல் அல்ல, பைபிள் ஆஃப் மெடிசன், அதாவது வைத்திய துறையிலே கல்வி கற்கக்கூடிய அல்லது நோட்டஸ்மாருக்கு தேவையான அவங்களுடைய அந்த படிப்புகளுக்கு மேல் மிச்சமாக தேவைப்படக்கூடிய விடயங்கள் உள்ளடக்கிய மிக முக்கியமான ஒரு நூலாக அது காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல வைத்திய துறையிலே எப்படி எங்களுடைய சமூகம் தடம் பதித்தார்களோ, எப்படி எங்களுடைய சமூகம் இன்று அடையாளப்படுத்தப்படுகின்றார்களோ, யூனானி மருத்துவத்தை இந்த நாட்டிலே உருவாக்கியவர்கள் எங்களுடைய முஸ்லீம்கள். அது மாத்திரமல்ல இப்னு கல்தூம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எந்த அளவு பெரிய அறிஞர் என்றால் அவருடைய ஒரு தாரிஹ் கிதாப் இருக்கிறது, தாரிஹ் இப்னு கல்தூம் என்று சொல்லக்கூடிய கிரந்தம். கண்ணியமானவர்களே, அவருடைய அந்த தாரிஹ் சுமாராக 15 பாகங்களை கொண்ட நூல்களாக இருக்கின்றன. அது சுமாராக அந்த 15 பாகங்களை கண்ட நூற்களை 2015-2016 ஆண்டுகளிலே அது மொழிபெயர்க்கப்படுகிறது. அது மொழிபெயர்க்கப்பட்டு மாற்று மத சகோதரர்களுக்கு ஆங்கில மொழியிலே கொடுக்கப்படுகிறது. அந்த சமூகம் அந்த நூலை படிக்கின்ற போது எங்களுடைய இந்த முஸ்லிம் சமூகத்தை பார்த்து சொன்ன செய்தி என்ன தெரியுமா? இவ்வளவு காலமும் இவ்வளவு பெரிய பொக்கிஷங்கள் இவ்வளவு பெரிய நல்ல விடயங்களை உள்ளடக்கிய இந்த நூல்களை எல்லாம் இவ்வளவு காலம் எங்களுக்கு தராமல் மறைத்து வைத்திருந்தது, உங்களுக்கு நாங்கள் என்ன அநியாயம் செய்திருக்கிறோம் என்று அந்த சமூகம் எங்களிடத்திலே எங்களை முஸ்லீம் சமுதாயத்திலே கேட்ட கேள்வியாக இருக்கிறது. எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, இன்னும் சில அறிஞர்களை நாங்கள் பார்க்கின்ற போது இரசாயன கலை, இந்த கலையை கற்றுத் தந்தவர்கள் எங்களுடைய முஸ்லீம் எங்களை முஸ்லீம் அறிஞர்கள் முன்னால் வாழ்ந்தவர்கள், அதாவது ஜாபிரி குணம் ஐயானில் சொல்லக்கூடிய அஹமத்துல்லாஹி அலைஹி என்ற அறிஞர் தான் விவசாயன கலையை கண்டுபிடித்தவர். அது மாத்திரமல்ல, அபுல் காசிம் அஸ்ஸஹ்ராவி என்று சொல்லக்கூடிய அறிஞர் அறுவை சிகிச்சை, அதாவது யாருக்காவது காயங்கள் ஏற்பட்டால் உடம்பிலே அல்லது மிகப்பெரிய ஒரு காயம் ஏற்பட்டிருக்கிறது அதை அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றால் அந்த அறுவை சிகிச்சையை கண்டுபிடித்தவர் தான் அபுல் காசிம் அஸ்ஸஹ்ராவி என்று சொல்லக்கூடிய அறிஞராக இருக்கிறார். அதே போன்று ஜோத்ரபி புவியியல், இதை கண்டுபிடித்தவர் யாரு தெரியுமா? நாங்கள் உலக அறிவு நாங்கள் பேசிக் கொள்கின்றோமே அன்பானவர்களே, இந்த உலக அறிவுக்கு சொந்தக்கார எங்களுடைய முஸ்லீம் சமூகம் நிறைய பேர் இருக்கிறார் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அல்லாமா இத்ரீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தான் இந்த ஜியோகிராபி அதாவது புவியியலை கண்டுபிடித்தவர். இன்றைக்கு புவியியல் எவ்வளவு பெரிய ஆராய்ச்சிகள் எவ்வளவு பெரிய விடயங்கள் அங்கே கண்டுபிடிக்கப்பட்டு சமூகத்துக்காக கொடுக்கப்படுகிறது. எனவே அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய எம் சமூகத்துக்கு அறிவு என்பது இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. அறிவு இல்லை என்றால் அந்த உலகத்தில் நாங்கள் பயணிக்க முடியாது. எந்த அளவென்றால் ஒரு மனிதனுக்கு தேவையான அறிவை கற்றுக்கொள்ள வேண்டும், அது பாடசாலையினூடாகவோ அல்லது பல்கலைக்கழகத்தினூடாகவோ அல்லது பள்ளிக்கூடவோ அல்லது பிரைவேட் கிளாஸினூடாகவோ அல்லது அகதியாக்களூடாகவோ எந்த துறையிலாவது எங்களுடைய அறிவை நாங்கள் கற்றுக்கொண்டு அது மார்க்கம் சார்ந்த அறிவாக இருக்கலாம் அல்லது இந்த உலகம் சார்ந்த அறிவாக இருக்கலாம், எந்த அறிவாக இருந்தால் அந்த அறிவை கற்றுக்கொண்டால் தான் இந்த உலகத்திலே ஒரு மனிதனால் தலையை நிமிர்ந்து வாழ முடியும். அது மாத்திரமல்ல, நாளைய கயாமத்துரிய நாளையிலே அல்லாஹ்விடத்தில் அந்த அறிவின் மூலமாக அந்த அறிவை நல்ல முறையில் இந்த உலகத்திலே நாம் பயன்படுத்தினால் அல்லாஹ்விடத்திலே நல்ல ஒரு பிரஜையாக நல்ல ஒரு அடியான அல்லாஹ்விடத்திலே நாங்கள் தலை நிமிர்ந்த நிலையிலே அல்லாஹ்விடத்திலே நல்ல முறையிலே பதில் சொல்லி சுவர்க்கத்தை அடைய முடியும் என்பானவர்களே. அது மாத்திரமல்ல, ஒரு அறிஞர் கூட சொல்லி காட்டுகிறார், ஒரு நாட்டுக்கு அதாவது எந்த செலவும் இல்லாமல் ஒரு சமூகத்தை பாதுகாப்பதற்காக கொடுக்கப்படுகின்ற மிகப்பெரிய ஒரு செல்வம் தான் கல்வி செல்வம் என்று சொல்கிறார். அதாவது இந்த உலகத்திலே நிறைய அடைவுகளை நிறைய வெற்றிகளை யுத்திகளால் புத்திகளால் அடைய முடியும், யுத்தங்களால் அல்ல. யுத்தங்களால் வென்ற அந்த ஜனத்தொகையை விட யுத்திகளால் புத்திகளால் நல்ல சிந்தனைகளால் அடைந்த அடைவுகள் ஏராளம் என்பதாக ஒரு அறிஞர் சொல்லி காட்டுகிறார். அதனால்தான் இன்னும் ஒரு அறிஞர் அதாவது மகாத்மா காந்தி கூட அவருடைய அந்த மிக முக்கியமான அந்த பொக்கிஷங்களில் ஒன்றாக சொல்லுகிறார், பெற்ற பிள்ளை எங்களை கைவிட்டு விட்டாலும் கற்ற கல்வி ஒத்தனை ஒரு காலம் கைவிடார். நாங்கள் படித்திருந்தால் நாங்கள் நல்லொழுக்கத்தை கற்றிருந்தால் நாங்கள் நல்லவர்களாக இருந்தால் கண்ணியமானவர்களை எங்களை ஒரு காலம் அந்த கல்வி கைவிட்டு விடார். இன்று சிலர் சொல்லுவார்கள் என்னுடைய தகப்பனை பார்ப்பதில்லை, சிலர் சொல்லுவார்கள் என்னுடைய பிள்ளை என்னை பார்ப்பதில்லை, ஆனால் அவர்கள் கற்ற கல்வி இருக்கிறதே, பிள்ளை பார்க்காவிட்டாலும் என்னுடைய தகப்பன் பார்க்காவிட்டாலும் என்னுடைய உறவுகள் பார்க்காம நான் ஒரு நல்ல நிலையிலே இருப்பேன், எனக்கு நல்ல நிலையில் வாழ முடியும் என்ற நிலையிலே இருக்கக்கூடிய அந்த அறிவை கற்றிருப்பது மிக மிக அவசியமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு அறிஞர் கிரேடோ என்று சொல்லக்கூடிய அறிஞர் சொல்கிறார், படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பது மேல் என்று சொல்கிறார். அன்பானவர்களே, நாங்கள் படிக்கத்தான் வேண்டும். ஒரு மனிதன் உலகத்திலே பிறந்து விட்டால் அவனுக்கு படிப்பு அவசியம், படிப்பில்லை என்றால் அவனுக்கு பிறப்பே அவசியம் இல்லை என்பதாக சில மாற்று மத அறிஞர்கள் படிப்பின் முக்கியத்துவத்தை அங்கே வலியுறுத்தியிருக்கிறார்கள். எனவே கல்வி என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. முன்னைய காலங்களில் நாங்கள் பார்த்தோம் கல்விக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. மறைவுக்கு பின்னால் வீடுகளிலே போனால் வீடுகளிலே படிக்கின்ற வீடுகள் குர்ஆனுடைய சத்தங்கள் கேட்கின்ற வீடுகளாக ஒரு அமைதியான ஒரு சூழலை நாங்கள் பார்த்தோம். ஆனால் இன்று என்ன நடந்திருக்கிறதால் அந்த வீடுகளிலே அதாவது 24 மணித்தியானம் சில காலங்களிலே பகல் நேரங்களிலே சில காலங்களிலே தூக்கம் போய்விடும். ஆனால் அந்த சட்டையினுடைய அந்த வெளிச்சங்கள் மூடாமல் அப்படியே விடியும் வரைக்கும் பத்தி கொடுக்கின்ற சில வீடுகளும் எமது பகுதிகளிலே கண்ட அதாவது கண்ணுக்கு வழங்குகின்ற அளவுக்கு சில பகுதிகளில் தென்படுகிறது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த சூழல் மாற வேண்டும். ஆரம்ப காலங்களில் நாம பார்த்தோம், யாராவது எங்களுடைய வீட்டுக்கு வந்து விட்டால் எங்களுடைய பெண் பிள்ளைகள் யாருமே முன்னுக்கு வரமாட்டார்கள், யாருமே முன்னுக்கு வரமாட்டார்கள். கண்ணியமானவர்களே, வீட்டை யாராவது தேடி வந்திருக்கிறார்களா? அப்படி இல்லை என்றால் வீட்டிலே ஆண் யாரும் இல்லை என்று சொல்லி அந்த பெண்களுள்ளே இருந்து அவர்களை திருப்பி அனுப்பிவிடுவார்கள். ஆனால் இன்று அது மாற்றப்பட்டிருக்கிறது. சர்வசாதாரணமாக யாராவது வந்துவிட்டால், அறிமுகமானவர்களோ அறிமுகம் இல்லாதவர்களோ, முஸ்லீம்களோ முஸ்லீம் அல்லாதவர்களோ எங்களுடைய வீட்டுக்கு வந்துவிட்டால், சர்வசாதாரணமாக எங்களுடைய தாய்மாரா இருக்கலாம், அல்லது எங்களுடைய சகோதரிகள் இருக்கலாம், அல்லது நாங்கள் திருமணம் முடித்திருக்க எங்களுடைய மனைவியா இருக்கலாம், அல்லது எங்களுக்கு கிடைத்த எங்களுடைய பிள்ளையாக இருக்கலாம். சர்வசாதாரணமாக அவங்களுக்கு முன்னால் கதைக்கின்ற பழக்கம் இன்று சர்வசாதாரணமாக மாறிவிட்டது. அன்பானவர்களே, இப்படி தாய் தாப்பன் வயதிலே மூத்த அந்த பெண் மக்களை முன்னால் கொண்டு வந்து பேச நிறுத்துவது என்பது ஒரு தகப்பனால் அப்படி அனுமதிக்க முடியாது. வளர்ந்து வரக்கூடிய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கின்ற நல்லொழுக்கம் அது கிடையாது. அன்பானவர்களே, ஆரம்பத்தில் எப்படி எங்களது கிராமங்கள் காட்சியளித்ததோ அந்த நிலைமையைத்தான் எங்களுடைய கிராமங்கள் மாற வேண்டும். ஏனென்றால் ஆரம்ப காலங்களில் நாங்கள் பார்த்தோம், அல்ஹம்துலில்லாஹ் மாஷாஅல்லாஹ், மகரிபுக்கு பின்னால் இஷா வரைக்கும் நிறைய பேர் பள்ளிகளில் தங்கியிருப்பார்கள். சுமார் ஒவ்வொரு பள்ளியிலும் 15-20 பேர் வீட்டை போக முடியாமல், அதாவது தொழக்கூடிய 5 நேர தொழுகைகளிலும் மிக குறைவான கெப்புள்ள தொழுகை, அதாவது மகரிப் இஷா இந்த 2 நேரம் தான் சுமாராக. அது கிடைப்பட்ட நேரம் ஒரு மனுஷியான கூட இல்லை. அது கிடைப்பட்ட நேரத்துக்குள்ளே அடுத்த வக்த இஷா வந்து விடுகிறது. எனவே இந்த நேரத்திலே மிக முக்கியமான ஒரு நேரம், குர்ஆனை ஓதுவோம், யாத்திரை ஓதுவோம், எங்களுடைய உறவுகளுக்கு துவா செய்வோம் என்று சொல்லி பள்ளியிலே தங்கியிருக்கின்ற எத்தனையோ பேரை நாங்கள் முன்னால் வாழ்ந்த காலங்களிலே, முன்னர் சில 15-20 வருடங்களுக்கு முன்னாலே எமது கிராமங்களிலே பார்த்தோம். அது மாத்திரமல்ல, பிள்ளைகளை கையோடு பள்ளிக்கு கூட்டி வருவார்கள். அதனால் இப்படியான நிலைமை இருந்தது. ஆனால் இங்கு மார்க்க கல்வி என்பது சர்வசாதாரணமாக படிக்கக்கூடிய வயதிலே பிள்ளைகளை படிப்பை விட்டு நிறுத்தி விடுகிறார்கள். இன்று சில பகுதிகளில் நாங்கள் பார்க்கிறோம், கலப்பான ஒரு கலாச்சாரம், ஒரு அந்நிய கலாச்சாரத்தை போன்ற ஒரு நிகழ்வு சில பகுதிகளில் நடந்து வருகிறது. அது எப்படி என்றால், அன்பானவர்களே, 7-8 படிக்கின்ற போதே அங்கே அவர்களுக்குள்ளே ஒரு குரூப் துவக்கப்படுகிறது. அது வட்டப்பினூடாக குரூப் திறக்கப்பட்டு ஆண்கள் பெண்கள் எல்லோரும் அந்த குரூப்ல இணைக்கப்பட்டு அப்படியே 7 வரைக்கும் அவர்கள் செல்கின்றார்கள். அந்த குரூப்பினூடாக, அப்படிப்பட்ட குடும்பங்களினூடாக மிகப்பெரிய விளைவுகள் ஏற்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, எந்த அளவு விளைவு ஏற்பட்டிருக்கின்றால், சில பகுதிகளிலே வகுப்புகளிலே படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளை எடுத்து பார்த்தால், அந்த பிள்ளைகளுக்கு அதாவது இன்னொரு அந்நிய ஆணோடு எந்த தொடர்பும் இல்லாத அளவுக்கு ஒரு பிள்ளை இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு சில பகுதிகளிலே அப்படியான அந்த குடும்பங்களால், அப்படியான அந்த வேலைகளால் அப்படி பிள்ளைகள் அழிந்திருக்கிறார்கள், நாசமாக இருக்கிறார்கள். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு விஷயம் இருக்கிறது. அன்பானவர்களே, இன்னும் கொஞ்சம் நாங்கள் யோசிக்க வேண்டும். பெருநாள் காலங்கள் வந்துவிட்டால் நாங்கள் பார்க்கிறோம், ஆண்கள் ஆண்கள் தான் கூட்டாயா இருப்பார்கள், பெண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் தான் கூட்டாய் இருப்பார்கள். ஆனால் அதற்கு மாற்றமாக பெண் பிள்ளைகளுடைய வீட்டுக்கு நிறைய ஆண் பிள்ளைகள், அண்மையில் ஒரு இடத்துக்கு பெருநாளைக்கு போனால் கனிமான அந்த வகுப்புகளை சுமாராக 30 மேற்பட்ட பிள்ளைகள், ஆனால் ஓலவில் பரீட்சை எழுதக்கூடிய அந்த பிள்ளையுடைய வீட்டுக்கு ஒரே நேரத்தில் எல்லா ஆண்களும் போனால் இடம் காணாத ஒரு வறிய குடும்பம் என்பதனால் அந்த வளர்ந்த பிள்ளைகள் 3 பகுதியாக உடைத்து உடைத்து 10 பேர் அடிப்பிலே உடைத்து உடைத்து பகுதி பகுதியாக வந்து பெருநாள் சாப்பிட்டு விட்டு போனார்கள். அன்பாளவர்களை, இதை நான் சொல்கிறேன் என்றால் இது வேணாம் என்று சொல்லவில்லை, இது நல்லதுதான். ஆனால் இதனால் வரக்கூடிய இந்த செய்யக்கூடிய இந்த ஒரு நலவால் மிகப்பெரிய ஒரு விளைவு பின்னால் இருக்கும் என்றால், நாங்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு நலவால் இந்த விருந்தோம்பால் இப்படி ஒரு எங்களுடைய, அதாவது உறவுகளை புதுப்பிக்கின்ற எங்களுடைய படிக்கின்ற மாணவ மாணவிகளோடு ஒரு உறவை, அதாவது நட்பை வைத்துக் கொள்கின்ற இந்த சின்ன ஒரு விடயத்தால் மிகப்பெரிய ஒரு விளைவு வருமாக இருந்தால், இந்த நட்பை தவிர்த்து கொள்வதுதான் காலத்தின் தேவையாக இருக்கிறது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது. நன்றாக படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளை என்ன செய்யல, 2 பிள்ளை 3 பிள்ளை அது பெயிலாகிவிட்டால் அந்த பிள்ளைகள் படிக்கக்கூடிய மாணவர்களை நாசமாக்கி விடுவார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லுகிறார்கள், யாரை பார்த்தால் அல்லாஹ்வுடைய பயம் வருமோ, யாரை யோர் சேர்ந்தால் உங்களுடைய ஈமானும் அறிவும் கூடுமோ, யாரு உங்களுக்கு நல்ல உங்களுடைய குறைகளை சொல்லித் தருகிறாரோ அப்படியானவர்களை தான் நண்பராக தெரிவு செய்ய வேண்டும். இன்றைக்கு யார் எங்களுடைய நண்பராக இருக்கிறார்கள்? எனக்கான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விடயங்களை கூடுதலாக நாங்கள் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய பிள்ளைகள் சாலிஹான நல்ல பிள்ளைகள், அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது, அவர்கள் பச்சிலம் குழந்தைகள், அவர்களுக்கு முன்னால் அருவப்பான விடயங்களை பேசக்கூடாது, கதைக்க கூடாது. அண்மையிலே நடந்த ஒரு சம்பவம் உங்களுக்கு தெரியும். கண்ணியமானவர்களே, எமது பகுதிகளில் நடக்கக்கூடிய சில விடயங்களை தான் நான் உங்களோடு பேசப் போகின்றேன். என்ன செய்கிறார், கணவனும் மனைவி வாழ்ந்து கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்திலே கணவனுக்கு ஒரு வெளி தொடர்பு ஏற்படுகிறது. பிள்ளையோ வகுப்பு, அதாவது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த பிள்ளை சுமாராக 10 வயது, வீட்டில் நடக்கின்ற அந்த பிரச்சனை அந்த பிள்ளைகளுக்கு தென்படுகிறது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த அளவு என்றால் பிள்ளைகளுக்கு தென்படுகின்ற அளவுக்கு பிள்ளையுடைய கல்விகளை வீழ்ச்சி கண்டு அதற்கு அடுத்ததாக பிள்ளை பரீட்சை ஒன்றை முன்னோக்கிறது. அந்த பரீட்சையிலே பிள்ளையுடைய பெருபேறு ஆசிரியர்கள் எதிர்பார்த்ததை விட, அந்த பிள்ளையுடைய பெற்றோர் எதிர்பார்த்ததை விட மிக மிக கீழ்த்தரமான ஒரு பெருபேறைத்தான் அந்த குழந்தை பெற்றிருந்தது. ஏன் காரணம், கணவனும் மனைவியும் அங்கே ஏற்பட்ட தகராறு, அந்த கணவனுக்கு ஏற்பட்ட வெளித்தோப்பால் வீட்டில் நடந்த பிரச்சனை எங்கே பார்த்திருக்கிறது, அந்த குழந்தையை பார்த்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, அந்த குழந்தை என்ன தவறு செய்தது, எங்களுக்காக அந்த எங்களிடமிருந்து அந்த குழந்தை பிறந்தது என்பதுதான் அந்த குழந்தையுடைய தவறா. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் ஒரு சம்பவம் எமது பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது. ஏனென்றால் இதை சொல்லுகிறேன் என்றால், பரீட்சை எழுதி சிறந்த பெருபேரை பெற்ற ஒரு மாணவி என்ன செய்திருக்கிறார், தன்னுடைய உயிரை கூட மாய்த்திருக்கிறார். ஏன் காரணம் தெரியுமா, கண்ணியமானவர்களே, தன்னுடைய தகப்பன் ஒரு வழி துவக்க இருக்கிறார், தன்னுடைய தகப்பன் இப்படியான துவக்க என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது, நான் ஒழுக்கமான ஒரு மாணவி, ஒழுக்கமான முறையில் கல்வியை கற்றுக் கொண்டிருக்கிறேன், எனவே இதை என்னால் தாங்க முடியாது என்று அந்த பிள்ளை தன்னுடைய உயிரியை மாய்த்துக் கொள்கின்ற அளவுக்கு சில பெற்றோர்கள் நடந்திருக்கிறார்கள். அந்த பிள்ளை கொலை செய்தது பாவம், அதுக்குரிய தண்டனை வேறு பகுதி. கண்ணியம் எதை சொல்கிறேன் என்றால், இந்த நிலைமைக்கு ஆளாக்கியவர்கள் என்னுடைய பெற்றோர்கள், அதாவது நல்லதை சொல்லிக் கொடுக்க வேண்டியவர்களை இப்படி நடந்துவிட்டால், அன்பானவர்களே, பச்சிளம் குழந்தைகள், அவர்களுக்கு பொறுமை என்பது தெரியாது, அவர்களுக்கு சுவர்க்கம் நரகம் என்பது பெரிதாக தெரியாது, நாங்கள் தான் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். எனவே எங்களுடைய குழந்தைகளை பார்க்கின்ற விடயத்திலே, கல்வியை கொடுக்கின்ற விடயத்திலே நானும் எங்களுக்கு கூடுதலாக அக்கறை செலுத்த வேண்டும். பிள்ளைகளுக்கு சிறு பிராயத்திலே கொடுக்க வேண்டிய அந்த பண்பாடை, அகிலாக்கை, நல்ல குணத்தை கொடுக்கவில்லையா, முதலாவது எதிரி உருவாகுவார். கண்ணியமானவர்களே, அந்நியவர்கள் எங்களுக்கு எதிரிகள், முதலாவது எதிரி எங்களுடைய மகன்தான், முதலாவது எழுதியக்கூடிய மகன்தான் என்பதை மறந்துவிடக் கூடாது. சென்ற வாரம் ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்காக சென்று விட்டால், கண்ணியமானவர்களே, என்ன பிரச்சனை என்றால், கண்ணியமான அல்லாஹ்வே நல்லடியார்களே, ஒரு அந்நிய பெண் இன்னொருவரோடு தொடர்பாக இருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்திலே என்ன செய்து அந்த இடத்துக்கு போய் அந்த பிரச்சனையை தீர்வுக்கு தீர்ப்பதற்காக சென்ற போது என்ன நடந்தது, அந்த தகப்பனுக்கு கை நீட்டுவதற்காக அந்த தகப்பனாலேயே பிறந்த ஒரு பிள்ளை அவருடைய மகனை அவருக்கு கை நிறுத்தி அடிக்கின்ற அளவுக்கு சில பிள்ளைகளை வளர்த்திருக்கிறார்கள். அன்பானவர்களை, இதை சொல்கிறேன், இப்படியான பிள்ளையை நாங்கள் பெற்றால் உண்மையிலே அது மிகப்பெரிய சோதனை. இந்த உலகமே நரகமாக போயிருக்கும், இந்த உலகத்திலேயே பிள்ளைகளால் சோதனையாக போயிருக்கும். சில பெற்றோர்கள் செல்வதை நாங்கள் பார்த்திருக்கிறோம், எவ்வளோ தருவேன், எவ்வளோ வருவான் அவர்களே, ஆனா பிள்ளைகளால் எனக்கு நிம்மதி இல்லை, மனைவியால் எனக்கு நிம்மதி இல்லை என்று சொல்வார்கள். அன்பானவர்களை, எதனால் வந்த விளைவோ, ஆரம்பத்திலே கொடுக்கவில்லை அறிவை, மார்க்கத்தை கொடுக்கவில்லை, கல்வியை கொடுக்கவில்லை, பண்பாடை கொடுக்கவில்லை, இதனால் வந்த விளைவுதான் கண்ணியமானவர்களே. எனவே நாங்கள் ஆரம்பத்திலே இதற்காக வேண்டிய தியாகங்கள் செய்ய வேண்டும். அன்பானவர்களே, 40 வயதை நாங்கள் தாண்டி விட்டோம் என்றால் நாங்கள் வாழ்ந்து விட்டோம், இதற்கு பின்னால் வாழக்கூடியது எங்களுடைய பிள்ளைகளுக்காக, இதற்கு பிறகு வாழக்கூடியது நாங்கள் அந்த குழந்தைகளுக்காக, அந்த குழந்தைகள் எதிர்காலங்களை நாங்கள் சிந்திக்க வேண்டுமானவர்களே. எனவே மிக முக்கியமான சில விடயங்களை உங்களுக்கு நான் நினைவுபடுத்தினேன். அதிலும் நம்முடைய பிள்ளைகள் படிக்கக்கூடிய வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைகள், ஓதக்கூடிய வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஓத விடாமல் அவர்களை நிப்பாட்டுவது, அல்லது படிக்க விடாமல் அவர்களை தொழிலுக்கோ வேறு தேவைகளுக்கோ பயன்படுத்துவது தண்டனைக்குரிய குற்றமாக இருக்கிறது. எந்த அளவென்றால், அந்த விடயத்திலே அரசாங்கம் மாத்திரமல்ல, பாதுகாப்புத்துறை மாத்திரமல்ல, இலங்கையினுடைய கல்வித்துறை கூட, கல்வி அமைச்சு கூட அந்த விடயத்திலே கூடுதல் கவனம் செலுத்துகிறது. எனவே பெற்றோர்களே, உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்கின்ற விடயத்திலே நீங்கள் கூடுதலாக கவனம் செலுத்துங்கள். முந்தைய ஒரு காலம் இருந்தது, எங்களுடைய குழந்தைகள் வீட்டுக்குள் இருப்பார்கள், மாஷா அல்லாஹ் பரவாயில்லை, எல்லா பகுதிக்கும் போய் வரலாம், பாதுகாப்பான ஒரு பகுதி, பாதுகாப்பான ஒரு ஊர், பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு, எங்களுடைய அதாவது முதியவர்களுக்கு பாதுகாப்பு, தொழிலாளிகள், முதலாளிகள், பணக்காரர்கள், செல்வந்தர்கள் யாரு சென்றாலும் பாதுகாப்பான ஒரு ஊராக இருந்த கிராமங்கள் இருந்தது. ஆனால் அந்த பாதுகாப்பு இன்னும் அண்மை காலமாக சென்று விட்ட இரவு நேரங்களில் செல்ல முடியாது. திருட்டு இரவு நேரங்களில் ஒரு பைக்கை வெளியிலே வைத்து விட்டு தூங்க முடியாது. அல்லாதவர்களே, அவசரமாக பள்ளிக்கு வந்தால் அது பைக்கையிலே அந்த தொகப்பை வைத்து விட்டு சொல்ல முடியாது. அவ்வளவு பயங்கரமான ஒரு நிலைகளை நானும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இது எதனால் ஏற்படுகிறது? இந்த திருடர்கள், இந்த கல்லறிகள், இப்படியான அநியாயத்தை செய்யக்கூடியவர்கள் யார்? வெளியூரில் இருந்து வந்தவர்களா? மார்க்கம் தெரியாதவர்களா? இல்லை, எமது சமூகத்திலிருந்து உருவாகக்கூடியவர்கள். ஏன் அப்படி அவர்கள் உருவாகிறார்கள்? அதற்கு பின்னணி என்ன என்று கேட்டால், அன்பானவர்களே, பெற்றோர்கள் தான். பெற்றோர்கள் படிக்கக்கூடிய வயதிலே பிள்ளையை படிக்க வைக்கவில்லை, ஓதக்கூடிய வயதிலே பிள்ளைக்கு ஓதலையும் மார்க்கத்தையும் ஒழுக்கத்தையும் கொடுக்கவில்லை. நிச்சயமாக அந்த பிள்ளை இப்படித்தான் செய்வார்கள். சென்ற வாரம் பத்திரிகைகள் எல்லோரும் படித்திருப்பீர்கள். கணவன், மனைவி, பிள்ளை எல்லோரும் சேர்ந்து ஒரு திருட்டு வேலையில் ஈடுபட்டார்கள். களவும் கையுமாக அவர்கள் பிடிபட்டார்கள். பத்திரிகையிலே ஒரு பிரதான செய்தியாக அந்த செய்தி இடம் வைத்தது. ஏன் கண்ணியமானவர்களே? பெற்றோர்கள் பிள்ளைகளை அப்படியான ஒரு நிலைமைக்கு ஆக்கிவிட்டார்கள். ஆனால் இன்று இது இல்லாத நிலையில் இல்லை. சில கணவன்மாறு செய்கின்ற தவறுகளை மனைவி காணாமல் இல்லை, கணவன் மனைவி செய்யக்கூடிய தவறை பிள்ளைகள் காணாமல் இல்லை. காலப்போக்கில் எல்லோரும் சேர்ந்து அங்கே தவறுக்கு வழங்கப்படுகிறார்கள். எனவே இந்த விடயத்திலே கூடுதலாக கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். எங்களுடைய குழந்தைகள் ஒரு மரியாதையாக இரக்கமான முறையில் நடந்து கொள்ளுங்கள். அதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். எங்களுக்கு நிறைய புத்திமதிகளை. அதனால் தான் புகழப்படும் குழந்தை, நாங்களே ஒரு பிள்ளை ஒரு நல ஒன்று செய்து விட்டால் எங்களை பிள்ளையை நாங்கள் புகழ் கொண்டோம்னால், புகழப்படுகின்ற குழந்தை பிறரை மதிக்க கற்றுக்கொள்கிறது. எங்கட பிள்ளைய புகழ்ந்தால், எங்கட பிள்ளையை நாங்கள் வாழ்த்தினால், நிச்சயமாக அந்த பிள்ளை பிறரை வாழ்த்தும். நிச்சயமாக அந்த பிள்ளை பிறர புகழும், பிறர மரியாதையோட வாழும். ஆனா எங்கட பிள்ளை ஏசி தூற்றி அடித்து நாங்க வளர்த்தா எங்கட பிள்ளைக்கும் அந்த பண்பாடுதான் வரும். மற்றவங்களை ஏசுறது, மற்றவங்களோட குறைய கதைக்கிறது, அதுலதான் அந்த பிள்ளைக்கு இன்பமாக இருக்கும். அதே போன்று கண்ணியமானவர்களே, ஊக்குவிக்கப்படும் குழந்தை, அதாவது மன தைரியம் அடைகிறது. ஊக்குவிக்கப்படும் குழந்தை இருக்கிறது, அது பெரியதொரு அடைவை அடைகிறது. சாதாரணமாக உள்ள பிள்ளை 70 மார்க் தான் பரீட்சையில் எடுத்திருக்கிறது என்றால், 70 புள்ளிகள் தான் எடுத்திருக்கிறது என்றால், நீங்கள் பிள்ளைகளை வாழ்த்துகின்றீர்கள். 100 புள்ளி எடுத்த மாதிரி பிள்ளையை வாழ்த்துகின்ற, நிச்சயமாக அந்த பிள்ளை அடுத்த பரீட்சைகளை அதைவிட கூடுதலாக மார்க் இருக்கும். ஆனால் அந்த பிள்ளை சாதாரணமாக 70-50 மார்க் இருக்கின்ற போது, என்ன அவனுடைய படிப்பு எப்போ இப்படித்தான் என்று சொல்லுகின்ற போது, அந்த பிள்ளை கீழே போகிறது. எனவே ஊக்குவிக்கப்படக்கூடிய குழந்தைகள் பரீட்சையிலே சிறந்த பெருமை அடைகிறது. அதே போல நேர்மையோடு வளர்க்கப்படுகின்ற குழந்தைகள், நீதி நேர்மையோடு வளர்க்கப்படுகின்ற குழந்தைகள் நீதியை கற்றுக் கொள்கின்றது. அந்த பிள்ளை பள்ளிக்கு வந்தால் நீதியைத்தான் பேசும், பாதையிலே சென்றாலும் நீதியைத்தான் பேசும், எங்கேயாவது ஒரு இடத்துல போய் விபத்திலே சிக்கிவிட்டாலும் அங்கேயும் அந்த பிள்ளை நீதியாகத்தான் நடக்கும். அதே போன்று கண்ணியமானவர்களே, அவமானப்படுத்தப்படும் குழந்தை, மக்களுக்கு மத்தியிலே குற்றவாளியாக, மக்களுக்கு மத்தியிலே ஏற்றப்படும், மக்களுக்கு மத்தியிலே அவமானப்படுத்தப்படும் குழந்தைகள் எதிர்காலத்திலே மிகப்பெரிய குற்றவாளிகளாக, மிகப்பெரிய திருடர்களாக, மிகப்பெரிய ஊரின் எதிரிகளாக மாறுவார்கள் என்பதிலே சந்தேகமில்லை. ஏனென்றால் பெற்றோர்களால் ஏற்றப்படக்கூடிய குழந்தைகள் இருக்கிறார்களே, அவர்கள் ஏற்றி வாங்கி வாங்கி, ஏற்றி என்பது சர்வ சாதாரணமாக அவர்கள் ஆகிவிடும். அதனால் அவர்கள் ஏற்றி வாங்குவது, அடி வாங்குவது, அவர்களை கேவலப்படுத்துவது, அவர்களுக்கு என்னென்ன அநியாயம் நடந்தால் அது ஒரு பெரிதாக அவர்கள் கணக்கெடுக்க மாட்டார். எனவே அன்பானவர்களே, நம்முடைய பிள்ளைகளுடையத்திலே நாங்கள் மிக முக்கியமாக இந்த கவனங்களை நாங்கள் எடுத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று ஒவ்வொரு நாளும் எங்களுடைய குழந்தைகளுக்கு, அதாவது குறைந்தது இந்த பிள்ளைகள் இருந்தால், ஓ லெவல் பதினிறந்த பரீட்சையாக இருக்கலாம், அல்லது ஏ லெவல் உயர்தர பரீட்சை எழுதக்கூடிய பிள்ளைகளாக இருந்தாலும், அதே மனத்தியான மாதிரி குழந்தைகளுக்கு நேரத்தை கொடுங்கள். யாரோடு பழகினா, எங்க போனா, எங்க வந்தா, இன்றைக்கு என்னென்ன படிச்சு தந்தாங்க சார், இப்படி உங்களோட நந்தாரே, அவங்களோட வகுப்பு பிள்ளைகள் எப்படி என்ன விஷயங்களை கொஞ்சம் கேட்கறது எங்களுக்கு கடமையாக. கண்ணியமானவர்கள், என்னுடைய பொறுப்பாக இருந்து, ஏன்னா அந்த உலகத்தில் நாங்கள் வாழ்கின்ற போது அல்லாஹ் ரசூலுக்காக வாழ்ந்து கொள்ள வேண்டும். நாளை மறுமை நாளை நானும் நீங்களும் நஷ்டவாளியாக மாறிவிடக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் ரசூலுக்காக வாழ்கின்ற போது நிச்சயமாக மறுமையிலே நாங்கள் வெற்றி அடைவோம். அல்லாஹ் தாலா கூட பரிசுத்தால பொருவாங்க சொல்லுகிறார். அதில் சௌபான் ரவி அல்லாஹு தாலா அன்பவர்கள் ஒருமுறை கவலையான முகத்தோடு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு வருகிறார்கள். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சௌபான் ரவி அல்லாஹு தாலா அவர்கள் கேட்கிறார்கள், நாயகமே நாயகமே, நீங்கள் எல்லோரும் மறு உலகத்திலே, இந்த உலகத்தை விட்டு பிரிந்தால் மறு உலகத்திலே நபிமார்களோடு நல்லவர்களோடு நீங்கள் இருந்து விடுவீர்கள். நாங்கள் இந்த உலகத்திலே உங்களோடு கதைப்போம், பேசுவோம், மௌத்துக்கு பின்னால் நாங்கள் உங்களோடு இருப்போமா என்ற ஒரு கவலை, இதனால் தான் சோர்ந்த முகத்தோடு நான் இருக்கிறேன் என்று சோபான் ரதியல்லாஹு முத்தால அன்பு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலையை சொல்கிறார். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் கொடுக்க முன்னால் அல்லாஹ் ஒரு குர்ஆன் ஆயத்தை அறிவிக்கிறான். கட்டுப்பட்டு உலகத்துல வாழ்றாங்களோ, எங்களுடைய வாழ்க்கை அல்லாஹ் ரசூலுக்காக, கல்வி கற்கிறோம் அல்லாஹ் ரசூலுக்காக, கனியமானவர்களே நாங்கள் வாலிபராக இருக்கிறோம் அல்லாஹ் ரசூலுக்காக, திருமணம் முடித்து வாழ்கிறோம், பிள்ளை பெறுகிறோம் அல்லாஹ் ரசூலுக்காக என்ற நிலைப்பாட்டில யாரெல்லாம் வாழ்கிறார்கள் அல்லாஹ் சொல்கிறான். நாளைய கியாமத்துடைய நாளையிலே அவர்களை அல்லாஹ் அருள் செய்த நபிமார்கள் எடுப்பாட்டுவான், உண்மையாளர்கள் அழுப்பாற்றுவான், வாழ்க்கைக்கு யுத்தம் செய்த சுகதாக்களுடன் அழுப்பாற்றுவான், சாலையான நல்ல மக்களோடு பாட்டுவான். இந்த பதிலை யாருக்கு தெரியுமா அல்லாஹ் சொன்னான்? கனியமானவர்களே நானும் நீங்களும் அல்லாஹ்வுக்காக அவனை வாழ்ந்தால் நாளைய கயாமத்துடைய நாளையே நிச்சயமாக நபிமார்களோடு இருப்போம், நிச்சயமாக நல்ல மக்களோடு நாளைய கயாமத்துடைய நாளில் இருப்போம். அந்த குர்ஆனாயத்தை அல்லாஹ் இறுதியாக எப்படி தெரியுமா முடிக்கிறான்? இதை விட வேற என்ன அழகான நட்பு தேவை. வாழ்களை அல்லாஹ் ரசூலுக்காக என்ற விஷயத்தை அல்லாஹ் பரிசுத்த அல்பொருவான சொல்லி காட்டுதான். இனிமேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே, உங்களுடைய கால நேரத்தை பெருமதியாக ஆக்கிக்கொள்ளுங்க. அதுவும் குறிப்பாக அன்பான வாலிபர்களே, எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பொறுப்பு இருக்குது. ஊர்ல ஒரு தவறு நடந்தா அதை விட்டு கொடுக்க முடியாது, ஊர்ல எங்களோட பாரம்பரியம் ஒன்று போனா அதை விட்டு கொடுக்க முடியாது. எங்களுடைய ஊரு பெருமதியான ஊரு. கனியமானவர்களே, ஒரு தவறு நடந்து விட்டா தவறு செய்யக்கூடிய ஓர் சிலருக்காக எங்களுடைய ஊர்களை, எங்களுடைய பெண் மக்களை, எங்களுடைய பிள்ளைகளை, எங்களுடைய ஊருடைய கலாச்சார விட்டுக் கொடுக்க முடியாது. வாலிபர்களே, வயோதிபர்களே, நிர்வாகிகளே, பொறுப்புதாரிகளே, நிச்சயமா நாங்கள் எல்லோரும் அந்த இடத்திலே ஒன்று திரண்டு அந்த பாவத்துக்காக, அந்த அநியாயத்தை இல்லமாக்குவதாக குரல் கொடுக்க வேண்டும். ஆரம்ப காலத்தில் ஏதாவது பிரச்சனை நடந்தா அந்த பிரச்சனை அடியால் பாட்டுவார்கள். அப்படி ஒரு காலம் இப்போது இல்லாவிட்டாலும் நிச்சயமாக எங்களுக்கு மக்களுடைய பலத்தினூடாக தவறு செய்கின்றவர்களுக்கு இந்த ஊரை விட்டுக் கொடுக்க முடியாது. தவறு செய்கின்றவர்களுக்கு படிக்கடனாக எங்களுடைய பிள்ளைகளை எதிர்காலத்தை நாசமாக்கிவிடக் கூடாது. எனவே வாலிபர்களை ஒன்று திரளுங்கள், நிச்சயமாக நிர்வாகிகளுக்கு உதவியாக இருங்கள். ஊரில் இருக்கக்கூடியவர்களை உங்களால் ஏன பங்களிப்பை செய்து பாவமான காரியங்களை மெல்ல மெல்ல அகற்றுங்கள். நிச்சயமாக பாவங்களை அகற்றுகின்ற போது நன்மைகள் விதைக்கப்படும். நல்லதொரு ஊராக இந்த ஊரை நிச்சயமாக எதிர்காலத்திலே ஒரு சமுதாயத்தில் கொடுத்து விட்டு போகலாம். கல்வி இல்லாத ஒரு சமுதாயம் ஊரிலே வளருமாக இருந்தால் அது கைசேதமான சமுதாயமாக இருக்கும். எனவே எல்லாம் பாதுகாக்க வேண்டும். அதனால் வாலிபர்களை உங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது. சொல்லலாக வாலிபத்தவர்கள் ஒரு ஹதீஸில் சொன்னார், நியாமத்துறை நாளை ஏழு சாரக்கால நிலை கொடுக்கிறான். அதுல ஒரு சாரார் வாலிபர், அந்த வாலிபருக்கு நாளைய கியாமத்துடைய நாள் அல்லாஹ்வுடைய நிழல் கிடைக்கும். அதற்காக இந்த உலக வாழ்க்கையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கனியமானவர்களே, நாளைய கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹ் எங்க எல்லாரையும், இந்த இடத்திலே நாங்கள் வயோதிபதிக்கிறோம், சிறாக இருக்கிறோம், எல்லோரையும் அல்லாஹ் வாலிபர்கள் ஆக்கித்தான் தோருக்கு நடத்துவான். வாலிபாவ பெருமதியான வயது. எனவே இந்த வாலிபு வயது அல்லாஹுக்கு பொருத்தமான ஒன்றை கழித்துக் கொள்ளுங்க. துடிப்பான வயது, முதுகெலும் உள்ள வயதில் சொல்வார்கள், தோற்களுக்கு தோருக்கத்துக்கு தங்களை தயார் பண்ணக்கூடிய வயதில் சொல்வார்கள். இந்த வயதிலே சமூகத்துக்கு தேவையான நிறைய விடயங்களை சாதிப்போம். நிச்சயமாக வாலிபு வயதிலே எங்களுடைய ஆயுள் முடிந்து விட்டாலும், வாலிபு வயதிலே நாங்கள் அல்லாஹ் எங்களை அழைத்துக் கொண்டு நாங்கள் சென்று விட்டாலும், மூத்தாகிவிட்டாலும், நிச்சயமாக நாங்கள் ஒரு குறுகிய ஒரு காலத்துக்குள்ளே நிறைய விடயங்களில் சாதித்த மனிதர்களாக அல்லாஹ்வுக்கு முன்னால் நாங்கள் காட்சியளிப்போம். எனவே எங்களுடைய வாலிபத்தை, இந்த இஸ்லாத்தை வளர்ப்பதற்காக, இங்கே பண்பாடை வளர்ப்பதற்காக, பாவங்களை அடியோடு அழித்து ஒழிப்பதற்காக எங்களுடைய வாலிபத்தையும், எங்களுடைய திரமாத்திரமான இந்த ஆரோக்கியத்தையும் பயன்படுத்தி இந்த ஊரை நல்ல ஊராக, இந்த கிராமத்தை நல்ல கிராமமாக, எங்களுடைய வளர்ந்து வரக்கூடிய சமுதாயத்துக்கு கொடுக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் எங்களை கபூல் செய்து கொள்வானாக. யா அல்லாஹ், இந்த ஒழுக்கமான ஊரை அதாவது உருவாக்குவதற்காக கஷ்டப்பட்டவர்கள், இந்த பள்ளி ஆரம்பத்தில் உருவாக்கியவர்கள், இந்த பள்ளியை கட்டியவர்கள், இதற்காக காணிகளை வகுப்பு செய்த அந்த முன்னோர்களான சீதவிகளுக்கு நீ சுவர்க்கத்தை கொடுத்து விடுவாயாக. யாழ்லா அவருடைய கபர்களை சுவர்க்கத்தை பூஜோடையும் ஆக்கி வைப்பாங்க. அதற்கு பின்னால் கஷ்டப்பட்ட ஒவ்வொரு நிர்வாகிகளுடைய பட்டோலையும் பல மடங்கு கூலிகளை நீ கொடுப்பாயாக. எங்களது துவாவை தனிப்புறை திருப்பியை கொண்டு ஏற்றுக்கொள்வாயாக. வரக்கூடிய சமுதாயத்தை ஒழுக்கமுள்ள சமுதாயமாக, சமூகத்துக்கு பிரயோஜனமான சமுதாயம் ஆக்குவாயாக. யாழ்லா துவாவை தனிப்புறை திருப்பியை கொண்டு ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன், ஆமீன். வஹா பிரதவானா அனிரஹம்.